السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
இன்றைய நாட்களில் ஜமாத் நிலைநாட்டப்பட்டுள்ள இடங்களிலெல்லாம் முஸ்லீம் ஆவோது பற்றிய முன்னறிவிப்பு அடிப்படையில் முஸ்லீம் ஆவோ தினம் கொண்டாடப்படுகிறது. 20 பிப்ரவரி என்பது எத்தகைய தினம் என்றால், அன்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று தமக்கு பிறக்கப் போகிற ஒரு மகனை பற்றி முன்னறிவித்திருந்தார்கள். இது குறித்து ஒரு பிரசுரம் வெளியிட்டு இருந்தார்கள். அதில் அவருடைய பல சிறப்புகள் கூறப்பட்டிருந்தன. அந்த பிரசுரம் 20 பிப்ரவரி 1886 வெளியிடப்பட்டது. நான் ஏற்கனவே கூறியது போன்று, வசதிக்கேற்ப 20 பிப்ரவரி அன்று முஸ்லீம் ஆவோ தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த நாளில் கொண்டாட வசதிப்படாத இடங்களில் சற்று முன்பின் நாட்களில் கொண்டாடப்படுகிறது. முஸ்லீம் ஆவோ தினம் கொண்டாடுவது, அதன் அடிப்படையில் கூட்டம் நடத்துவது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய ஒரு மகத்தான முன்னறிவிப்பு நிறைவேறியதற்காகவே ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது 2வது கலீஃபத்துல் மசீஹின் பிறப்புக்காக அல்ல. இதனை நான் தெளிவுபடுத்தி கூற காரணம், தற்போதைய புதிய தலைமுறையை சார்ந்தவர்கள் அல்லது குறைமதியாளர்கள் முஸ்லீம் ஆவோ தினம் கொண்டாடுகிறோம், பிறகு மற்ற கலீஃபாக்களின் பிறந்த நாளை ஏன் கொண்டாடுவதில்லை என்கின்றனர். ஒன்றை தெளிவாக விளங்க வேண்டும், இந்த நாள் முஸ்லீம் ஆவோது பிறந்த நாள் அல்ல. அன்னார் பிறந்தது 1889 ஜனவரி மாதம் 12வது தேதியாகும். இந்த தெளிவுக்கு பிறகு நாம் இந்த முஸ்லீம் ஆவோது பற்றிய முன்னறிவிப்பு பற்றி கூறுகிறேன். முதலில் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய வார்த்தைகளில் அதனை கூறுவேன். அது அவர்களின் எழுத்துக்களில் இருந்து நிரூபணமாகிறது. அன்னார் இந்த முன்னறிவிப்பில் கூறப்பட்டவர் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது ஆகிய 2வது கலீஃபத்துல் மசீஹ் தான் என்று கருதியிருந்தார்கள். 1வது கலீஃபத்துல் மசீஹின் கருத்தும் அவ்வாறே இருந்தது. இந்த முன்னறிவிப்பில் கூறப்பட்டிருப்பவர் ஹதரத் 2வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள்தான். மற்ற சில பெரியவர்களும் அவ்வாறே கருதியிருந்தார்கள். அதுபோன்று அன்னாருக்கு பல சிறப்பம்சங்கள் இருந்தன. அந்த அடையாளங்கள் நிறைவேறுவதை நம்மோரும் மற்றவரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள், உணர்ந்தும் இருந்தார்கள். அது சம்பந்தமாக சில சான்றுகளையும் எடுத்து வைக்கின்றேன். முதலாவதாக, இது சம்பந்தமாக முன்னறிவிப்பு வார்த்தைகள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தைகளில் இவ்வாறு உள்ளன. முன்னறிவிப்பு தொடர்பாக இந்த எளியவன் 1886 பிப்ரவரி 20 தேதி ஹெஜ்ரி 15 ஜமாத்துல் அவ்வல் ஆகிய இன்று இதில் கூறப்பட்டபடி இல்ஹாமிய வாசகங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. பிறகு விரிவாக பத்திரிகைகள் எழுதப்படும் இன்ஷா அல்லாஹ். மகத்துவமிக்க மற்றும் கண்ணியமான எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் படைத்தவனுமாகிய அல்லாஹ், அவன் பெயர் மகத்தானது. அவன் எனக்கு இல்ஹாம் மூலமாக கூறினான், நீர் என்னிடம் கேட்டதற்கு இணங்க நான் அருளின் ஓர் அடையாளத்தை உமக்கு தருகின்றேன். நான் உமது மன்றாடல்களை செய்யுற்றேன். மேலும் நான் எனது அருள்களால் உமது துவாக்களை ஏற்றுக்கொண்டேன். உமது பயணத்தை உமக்கு அருளுக்குரியதாக ஆக்கினேன். எனவே ஆற்றல், அருள், இறை நெருக்கம் ஆகிய அடையாளங்கள் உமக்கு அளிக்கப்படுகின்றன. அருள், பேரருள் ஆகிய அடையாளங்கள் உமக்கு வழங்கப்படுகின்றன. வெற்றி வாகையின் திறவுகோல் உமக்கு கிடைக்கிறது. வெற்றி பெற்றவரே, உம்மீது சாந்தி உண்டாவதாக. வாழ்க்கையை விரும்புபவர்கள் மரணத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்காகவும், கல்லறைகளில் அமுங்கி கிடப்பவர்கள் வெளியில் வருவதற்காகவும் இறைவன் இதை கூறியிருக்கின்றான். மேலும் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய சிறப்பு, அல்லாஹுடைய வார்த்தைகளின் அந்தஸ்து மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும், உண்மை அதன் எல்லா அருள்களுடனும் வந்துவிடுவதற்காகவும், பொய் தனது அனைத்து தீய சகுனங்களுடனும் வெருண்டோடி விடுவதற்காகவும் இறைவன் இதனை கூறியுள்ளான். மேலும் நான் ஆற்றல் மிக்கவன் எனவும், விரும்புவதை செய்யக்கூடியவன் எனவும் மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நான் உம்முடன் இருக்கிறேன் என அவர்கள் உறுதி கொள்ளட்டும். மேலும் இவர்கள் இறைவனுடைய இருப்பு பற்றி நம்பிக்கை கொள்வதில்லையோ, மேலும் இறைவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறுத்தல் மற்றும் பொய்ப்படுத்துதல் என்ற பார்வையுடன் பார்க்கின்றார்களோ, அவர்களுக்கும் ஓர் அடையாளம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், குற்றவாளிகளின் வழியை வெளிப்படுத்துவதற்காகவும் இறைவன் இதை கூறியுள்ளான். எனவே உமக்கு ஒரு நற்செய்தி, கம்பீரமான தூய ஒரு மகன் உமக்கு வழங்கப்படுகிறது. ஒரு தூய குழந்தை உமக்கு கிடைப்பார். அந்த மகன் உமது வித்திலிருந்தே உமது சந்ததி, உமது வழித்தோன்றலாக வருவார். அதாவது அவர் உனது பௌதீக மகனாக இருப்பது மட்டுமின்றி உம்முடைய மகனாகவே இருப்பார். அழகிய தூய மகன் உமது விருந்தாளி வருகிறார். அவரது பெயர் இம்மானுவேல் மற்றும் பஷீர் என்பதாகும். அவருக்கு பரிசுத்த ஆவி வழங்கப்படுகின்றது. மேலும் அவர் அசுத்தத்திலிருந்து தூயவராக இருப்பார். அவர் அல்லாஹ்வின் ஒளியாவார். வானத்திலிருந்து வரும் அருளுக்குரியவராக அவர் இருப்பார். அவருடன் அருள் இருக்கிறது. அது அவர் வரும்போது உடன் வரும். அவர் கண்ணியத்திற்குரியவரும் மகத்துவம் கொண்டவராகவும் செல்வமுடையவராகவும் இருப்பார். அவர் உலகில் வருவார். மேலும் தமது மசீஹின் ஆவியினாலும் உண்மையின் ஆவியின் அருளினாலும் அதிகமானோரை நோயிலிருந்து தூய்மைப்படுத்துவார். அவர் அல்லாஹ்வின் வார்த்தையாவார். ஏனெனில் இறைவனுடைய கருணையும் தன்மானமும் அவரை கண்ணியத்திற்குரிய வார்த்தையுடன் அனுப்பியிருக்கிறது. அவர் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் நுண்ணிய அறிவுடையவராகவும் இருப்பார். மேலும் உள்ளத்தால் சகிப்புத்தன்மையுடையவராகவும் இருப்பார். மேலும் வெளிப்புறமான உட்புறமான ஞானங்களால் அவர் நிரப்பப்படுவார். மேலும் அவர் 3 4 இதன் பொருள் புரியவில்லை. திங்கட்கிழமை, வாழ்த்துக்குரிய திங்கட்கிழமை, அவர் ஆரம்பம் முடிவின் தோற்றமாகவும் உண்மை உயர்வின் தோற்றமாகவும் இருக்கிறார். அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்கி வருவது போன்றிருக்கும். அவரது வருகை மிகவும் அருளுக்குரியதாகவும் இறை கம்பீரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அமையும். இறைவன் தன் திருப்தி என்னும் நறுமணத்தால் மனம் கமழ வைத்த ஒளி வருகிறார். நாம் அவரிடத்தில் நமது ஆவியை ஊதுவோம். இறைவனின் நிழல் அவர் தலைமீது இருக்கும். அவர் மிக விரைவில் முன்னேறுவார். கைதிகளை விடுவிப்பதற்கு காரணமாக திகழ்வார். மேலும் பூமியின் எல்லை வரை புகழ் பெற்று விளங்குவார். சமுதாயங்கள் அவரிடமிருந்து அருள்களை பெற்றுக்கொள்ளும். பின்னர் அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவார். வகான் அம்ரன் மக்லியா, இது தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாகும். இந்த வார்த்தைகளே முஸ்லிமாவது பற்றிய முன்னறிவிப்புள்ள வார்த்தைகளாகும். பிறகு ஹதரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமதுடைய ஹதரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் பற்றிய இந்த முன்னறிவிப்பு தொடர்பாக கூறினார்கள். எனது முதல் மகன் வஃத் ஆனதும் அறிவற்ற மௌலைகளும் அவர்களின் நண்பர்களும் கிறித்தவர்களும் இந்துக்களும் அந்த குழந்தை இறந்ததற்காக தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறப்பட்டிருந்தது, 1886 ஆண்டு பிப்ரவரி 20 தேதி முன்னறிவிப்பில் சில பிள்ளைகள் வஃத் ஆவது குறித்தும் கூறப்பட்டிருந்தது. எனவே சிறு வயதில் சில குழந்தைகள் மரணித்து விடுவதும் அவசியமாக இருந்தது. இருந்தும் அவர்கள் ஆட்சேபனையில் இருந்து திரும்பவில்லை. அல்லா தாலா எனக்கு இன்னொரு பிள்ளையை பற்றி முன்னறிவித்திருக்கிறான். அந்த பச்சை பிரசுரத்தின் 7 பக்கத்தில் அந்த இன்னொரு மகன் பிறப்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. உமக்கு இன்னொரு பஷீர் தரப்படுவார். அவரது இன்னொரு பெயர் மஹமூத் ஆகும். அன்னார் கூறுகின்றார்கள், அவர் 1 செப்டம்பர் 1888 வரை இந்த நாளில் அதனை அன்னார் அறிவிக்கிறார்கள். இந்த நாள் வரை அவர் பிறக்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வின் வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த காலத்துக்குள் பிறப்பார். பூமியும் வானமும் தள்ளி போகலாம், அவனது வாக்குறுதி அழிந்து போகாது. இதுவே அந்த முன்னறிவிப்பு பச்சை பிரசுரத்தினுடைய 7 பக்கத்தில் உள்ளது. இதற்கு ஏற்ப ஜனவரி 1889 மகன் பிறந்தார். அவருக்கு மஹமூத் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவர் அல்லாஹ்வின் அருளால் உயிருடன் இருக்கிறார். இப்போது அவருக்கு 17 ஆகிறது. இவ்வாறு முதலில் கூறியதற்கு ஏற்ப இதனை ஹக்கீகத்துல் வஹியில் குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னும் பல சான்றுகளும் உள்ளன. நிறைய சான்றுகளை தருவதற்கு பதில் நான் ஹதரத் முதலாவது கலீஃபத்துல் மசீஹுடைய சான்றுகளை தருகிறேன். அன்னார் முஸ்லீம் ஆவது பற்றி, அவர்களின் அந்தஸ்து என்ன என்பது பற்றி, அவர்கள் என்ன கருதியிருந்தார்கள் என்று குறித்து ஒரு ரிவாயத்தில் இவ்வாறு வருகிறது. பீர் மன்சூர் முகமது சாப் அறிவிக்கிறார்கள், ஹதரத் முதலாவது கலீஃபத்துல் மசீஹுடைய மரணத்திற்கு 6 முன்பு எஸ்என்எல் குரான் பாடம் எழுதிய பீர் மன்சூர் முகமது சாஹப் அவர்கள் முதல் ஹலீஃபாவிடம் வந்தார்கள். நான் ஹதரத்து மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரசுரத்தை படித்த போது தெரிய வந்தது, அந்த வாக்களிக்கப்பட்ட மகன் என்பது மியான் சாப் தான், அதாவது மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமது தான் உடனே என்று அவர் கூறினார். உடனே முதலாவது ஹலீஃபா கூறினார்கள், எனக்கு முதலிலேயே தெரியும், நீங்கள் பார்க்கவில்லையா நான் மியாசாபோடு எவ்வாறு குறிப்பான முறையில் பழகுகிறேன், மதிப்பு தருகிறேன். பீர் சாஹப் கூறினார், நான் அதே வார்த்தையை எழுதி உண்மைப்படுத்துவதற்காக அவர்களிடம் காட்டினேன். அதற்கு முதல் கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் அதில் எழுதினார்கள், இந்த வார்த்தையை நான் பீர் மன்சூர் முகமது சாஹிப்பிடம் கூறினேன். இவ்வாறு எழுதி அதில் நூருத்தீன் என்று கையொப்பமும் விட்டார்கள். 10 செப்டம்பர் 1913 என்று தேதியும் எழுதினார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், 11 செப்டம்பர் 1913 அன்று மாலை வேலைக்கு பிறகு அந்த வாசகம் எழுதப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் கட்டிலில் படுத்திருந்தார்கள். நான் அவர்களின் கால்களை பிடித்து விட்டுக் கொண்டிருந்தேன். எந்த பேச்சும் பேசாத நிலையில், உரையாடல் நடைபெறாத நிலையில் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் தாமே கூறினார்கள், ஹதரத் மிர்சா மஹமூத் அஹமது தான் முஸ்லீம் மவ்ஊத் என்ற முன்னறிவிப்பை நிறைவேற்றுபவர் என்ற கருத்தை இப்போது வெளியிட வேண்டாம், எதிர்ப்பு வந்தால் வெளியிட வேண்டும் என்றார்கள். இன்னொரு பெரியவர் குலாம் ஹுசைன் சாப் நம்பர்தார், முல்லா ராசியாக்கூர் என்ற சியால்கோட் மாவட்டத்தை சார்ந்த ஒரு உரை சார்ந்தவர். ஹதரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் தான் முஸ்லீம் மவ்ஊத் என்று அறிவித்த போது எழுதினார், எனது அன்பிற்குரிய தலைவரும் வழிகாட்டியுமான ஹதரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீதான் முஸ்லிம் மவூத் ஐயதுல்லா ஆவார்கள் என்று 30 ஜனவரி அல் ஃபசல் பத்திரிகையை படித்து அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நான் கண்ட கனவை உண்மையாக்கிவிட்டான். மேலும் கூறுகின்றார்கள், ஹுசூருக்கு தெரிந்திருக்கலாம், ஹதரத் முதல் கலீஃபத்துல் மசீ அவர்கள் உயிருடன் இருக்கும்போது அல் ஃபசல் பத்திரிகை அலுவலகத்தில் சாதிகான் சாப் மர்ஹூம் சியால்கோட்டி ஹுசூருக்கு வாழ்த்து சொல்லும் போது, அல்லாஹ் எனக்கு கனவில் காட்டினான், முதல் கலீஃபத்துல் மசீக்கு பிறகு ஹுசூர் இரண்டாவது ஹலீஃபா ஆவார்கள், தாங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்கள் மீது வஹி இறங்கும். இந்த கனவை நான் முதலாவது ஹலீஃபாவிடமும் கூறினேன். ஹுசூர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அதனை உண்மைப்படுத்தினார்கள். இதனால்தான் அவருக்கு இப்போதே எதிர்ப்பு தொடங்கிவிட்டது என்று கூறினார்கள். சையீத் ஹாமித் ஷா சாஹப் மர்ஹூம் அவர்களுக்கு முஸ்லிம் ஆவது பற்றிய தமது கனவை கூறினார்கள். நீங்களே முஸ்லிம் ஆவது என்று வாதம் செய்தீர்கள் என்றார்கள். அதற்கு முஸ்லிம் ஆவது 1944 தான் தா முஸ்லிம் ஆவது என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் எனக்கு அன்னார்தான் கலீஃபத்துல்லா மற்றும் முஸ்லிம் ஆவது என்று முதலாவது கலீஃபத்து இருக்கும்போதே உறுதியாகிவிட்டது. இன்னொரு பெரியவர் சூஃபி முதியோர் ரஹ்மான் சாப் பங்காளி அவர்களுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் அன்னார் முஸ்லிம் ஆவுதான் அறிவிப்பு செய்த போது அவர் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில், நான் எனது ஒரு கனவை கூறுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த கனவை நான் 30 அல்லது 24 வருடங்களுக்கு முன்பு கண்டதாகும். நான் இதனை ஹுசூரிடம் முன்னரும் ஒருமுறை எழுதியுள்ளேன். இப்போது ஹுசூர் அவர்கள் முஸ்லிம் ஆவுது என்ற வாதத்தை வைத்த பிறகு எனக்கு உறுதியாகிவிட்டது, நான் கண்ட கனவு இந்த முன்னறிவிப்பு சம்பந்தமானதுதான் என்று. நான் கண்டது ஒரு ஐது கூட்டம். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உயரமான இடத்தில் நிற்கிறார்கள். பச்சை நிற ஆடை அணிந்தவாறு ஹொத்பா கொடுக்கிறார்கள். ஹொத்பா முடிந்ததும் நான் கை குலுக்குவதற்காக அருகில் செல்கின்றேன். பார்த்தால் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, ஹுசூர் அய்யதுல்லா நிற்கிறார்கள், அதாவது இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ். இந்த கனவை நான் டாக்டர் பத்ருத்தீன் சாஹிபுக்கும் அவருடைய சகோதரர் இந்த கனவை நான் டாக்டர் பத்ருத்தீன் சாஹிபுக்கும் சகோதரர் மௌலவி ஜில்லுர் ரஹ்மான் சாப் முபல்லிக் பங்காளி அவர்களுக்கும் கூறினேன். மௌலவி ஜில்லுர் ரஹ்மான் சாப் அவர்கள் கூறினார்கள், உமக்கு ஹதரத்து அமீருல் மோமினியினுடைய முன்னறிவிப்பு காட்டப்பட்டுள்ளது. அழகிலும் கருணையிலும் உன்னை போன்றவராக அவர் இருப்பார் என்ற அம்சம் உமக்கு காட்டப்பட்டுள்ளது என்றார்கள். இதுவும் முன்னறிவிப்பில் கூறப்பட்ட வசனங்களாகும். இதுபோன்று ஷேக் முகமது இஸ்மாயில் சாப் கூறுகின்றார்கள், நாங்கள் பல முறை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாமிடமிருந்து கேட்டுள்ளோம், ஒரு முறை அல்ல பல முறை கேட்டுள்ளோம், முன்னறிவிப்பில் கூறப்பட்டது மியா மஹமூத் தான் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். மியா மஹமூதிடம் எந்த அளவுக்கு மார்க்க உத்வேகம் உள்ளது எனில் அதற்காக நான் பலமுறை குறிப்பாக துவா செய்துள்ளேன் என்று அன்னார் கூறியுள்ளார்கள். அதற்கு முஸ்லிம் மவ்ஊத் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கூறாதவரை அன்னார் வாதம் செய்யவில்லை. அன்னாருக்கு தெளிவாக அதனை கூறிவிடுமாறு கட்டளை வந்த பிறகு அறிவித்தார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் வாக்களிக்கப்பட்ட மகனை பற்றிய முன்னறிவிக்கப்பட்டவற்றில் பல அம்சங்கள் நிறைவேறியிருப்பதனால் அந்த முன்னறிவிப்பு என்னை பற்றிதான் என்று பலரும் கூறியுள்ளார்கள். அவர்களிடம் நான் இவ்வாறே கூறி வந்தேன், அல்லாஹ் எனக்கு கட்டளையிடாமல் நான் அவ்வாறு ஒருபோதும் அறிவிக்க மாட்டேன். இறுதியில் அந்த நாளும் வந்தது. அல்லாஹ் எனது வாயினால் அதனை அறிவிக்க செய்தான். பிறகு அன்னார் ஹோசியார்பூர் கூட்டத்தில் அறிவிப்பு செய்த போது கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக நான் கூறிக்கொள்கின்றேன், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலி இஸ்லாம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப தமது வாக்களிக்கப்பட்ட மகனாகவும் அன்னாரது பெயரை பூமியின் எல்லை வரை எட்ட செய்வதாகவும் கூறியது என்னைத்தான். லாகூரின் கூட்டத்தில் கூறினார்கள், தனித்தவனும் பிடிப்பதில் கடுமையானவனுமாகிய இறைவன் மற்றும் எத்தகைய இறைவன் பெயரால் சத்தியம் செய்வது சபிக்கப்பட்டவனின் பணியோ, அத்தகைய இறைவன் மீதும் எவன் மீது இட்டு கட்டுபவர் அவனது தண்டனையிலிருந்து தப்ப முடியாதோ அந்த இறைவன் மீது மானை இறைவன் இந்த லாகூரின் நகரில் நம்பர் 13 டம்பிள் ரோட்டில் ஷேக் பஷீர் அகமது சாப் அட்வொகேட் வீட்டில் வைத்து எனக்கு அறிவித்தான். நான் தான் ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய முன்னறிவிப்பை நிறைவேற்றக்கூடிய மகனாவேன். நான் முஸ்லிம் மவூத் ஆவேன். யார் மூலமாக இஸ்லாம் பூமியில் எல்லை வரை பரவுமோ, தௌஹீத் உலகில் பரவுமோ அது நானேதான். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் ஹதரத் முஸ்லிம் மவூது பற்றி முன்னறிவிப்பை நிறைவேற்றக்கூடியவருக்கு 52 அல்லது 58 அடையாளங்களை, அதாவது 50க்கு மேற்பட்ட அடையாளங்களை கூறியுள்ளார்கள். அவர்களிடம் காணப்படும் அந்த அடையாளங்களை நம்மவரும் சரி அந்நியரும் சரி எவ்வாறு பார்த்தார்கள் என்பதை பற்றி கூறுகின்றேன். முஸ்லிம் மவூது வஃத் ஆன போது டமாஸ்கஸை சார்ந்த சயீத் அபுல் ஃபரஜ் அல் ஹசனி இவர்கள் கூறுகின்றார்கள், அமீருல் மோமினின் இரண்டாவது ஹலிவத்துல் மசி அவர்கள் வஃத் ஆனதில் எமது உள்ளங்கள் வருத்தத்தால் நிறைந்தன. கவலை ஏற்பட்டுள்ளது. அந்த கவலை உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா அகமதிகளையும் பாதித்துள்ளது. குறிப்பாக அகமதியா ஜமாத் டமாஸ்கஸுக்கு குறிப்பாக கவலை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த ஜமாத் ஹுசூர் அவர்களால் நடப்பட்ட செடியாகும். இது அன்னாரது அருளுக்குரிய கைகளால் நடப்பட்டுள்ளது. அன்னாரது குறிப்பான ஆதரவும் கவனமும் இதற்கு நீர்பாய்ச்சியது. அவ்வாறு இந்த மரம் வளர்ந்தது மலர்ந்தது. அல்லாஹ் அவர்களை பற்றி உண்மையாகவே கூறினான், சமுதாயங்கள் அவர்களிடமிருந்து பர்க்கத் பெறும் என்று. நாங்கள் அன்னாரின் துவாவின் பர்க்கத் மற்றும் கவனத்தின் காரணத்தினால் இறை அருளை பெற்றோம். மேலும் கூறுகின்றார், எனக்கு நன்றாக நினைவுள்ளது, நான் எப்போது ஹுசூரிடம் துவாவுக்காக எழுதினாலும் அது ஏற்கப்படுவதனுடைய அறிகுறியை ஆன்மீகமாகவும் பௌதிகமாகவும் உணர்ந்துள்ளேன். அல்லாஹ்வின் வஹி அன்னார் மீது முற்றிலும் உண்மையாகும். ஒளி வருகிறது ஒளி. அல்லாஹ் தனது திருப்தி என்னும் நறுமணத்தால் அவர்கள் மீது பூசினான். 27 ஜூலை 1944 அல்ஃபசலில் கண்ணியத்திற்குரிய முகமது முஹைல் அகமது சாபுடைய ஒரு குறிப்பு வருகிறது. முகமது முஹைல் சாப் கமால்டராவில் இருந்து இரண்டாவது ஹலிவத்துல் மசீடம் தமது அகமதி அல்லாத உறவினரான முகமது அக்ரம் சாபுடைய ஒரு கனவை எழுதுகிறார். அவர் அதுவரை அகமதியாக இருக்கவில்லை. கூறுகின்றார்கள், ஹுசூர் அவர்கள் 1936 நவாப் ஷாவுக்கு வருகை தந்தார்கள். அதில் வருவதற்கு ஒரு நாள் முன் இரவில் கனவில் கண்டேன், நவாப் ஷாவினுடைய வட்ட வடிவமான அந்த பசாருக்கு அருகில் ஸ்டேஷனுக்கு அருகில் இருந்து ஒருவர் சிங்கத்தின் மீது பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். நான் அருகில் வந்ததும் பார்க்கிறேன், அவரது உடலில் திருக்குர்ஆனின் வசனங்கள் எழுதப்பட்டுள்ளன. நான் ஒருவரிடம் இவர் யார் என்று கேட்டேன். அவர் கூறினார், இவர் மிர்சா மஹமூத் அகமது காதியானி என்றார். இவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டேன். அதற்கு அவர், இவர் உலகில் மிகப்பெரிய ஒலியுல்லா ஆவார் என்றார்கள். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுடைய முன்னறிவிப்பின் உண்மைத்துவத்தின் வெளிப்பாட்டை இறைவன் அந்நியர்களின் மூலமாகவும் தோன்று செய்தான். இவ்வகையில் கண்ணியத்திற்குரிய அகமதி அல்லாத ஒரு ஆலிம் மௌலவி சமீவுல்லா ஹான் சாப் ஃபாரூக்கி என்பவர் பாகிஸ்தான் உருவாக முன் உண்மையை வெளிப்படுத்துதல் என்ற பெயரில் ஒரு பிரசுரம் வெளியிட்டார். ஹதரத் மசீமோத் அலி இஸ்லாமுக்கு செய்தி கிடைக்கிறது, உம்முடைய சந்ததியிலிருந்து உம்முடைய மகன் ஒருவரை உனது ஜமாத்திற்காக நான் நிலைநாட்டுவேன். அவருக்கு எனது வகியை தந்து கண்ணியப்படுத்துவேன். அவர் மூலமாக உண்மையை வெளியே கொண்டு வருவேன். நிறைய பேர் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் கூறுகிறார், இந்த முன்னறிவிப்பை பாருங்கள், மீண்டும் மீண்டும் படியுங்கள், பிறகு ஈமானுடன் கூறுங்கள், இந்த முன்னறிவிப்பு நிறைவேறவில்லையா? எப்போது இந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்டதோ அப்போது இந்த இப்போதைய கலீஃபா ஒரு சிறு பையனாக இருந்தார். ஹதரத் மிர்சா சாப் அந்த சிறுவனை கலீஃபாவாக ஆக்குமாறு எந்த உயிலும் எழுதவில்லை. ஹிலாபத்தின் தேர்வு மக்களின் கருத்துக்கு விடப்பட்டிருந்தது. இந்த வகையில் பெரும்பாலார் ஹக்கீம் நூருதீன் சாஹிப்பை ஹலிஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது அவரது எதிரிகள் வாக்களிக்கப்பட்ட மகன் பற்றிய முன்னறிவிப்பை கூறி ஏளனமும் செய்தனர். முதலாவது ஹலீஃபா உருவாக்கப்பட்ட போது பலரும் ஏளனமாக பேசினர். மகன் வருவார் என்றார், பாருங்கள் மகன் இப்போது வரவும் இல்லை என்றனர். ஆனால் ஹக்கீம் சாப் வஃத் ஆனதும் மிர்சா பஷூருத்தீன் மஹமூத் ஹலீஃபாவானார். இதனை அகமதி அல்லாதவர் எழுதுகிறார். அகமதி இல்லை, இது உண்மையாகும். அன்னாரின் காலத்தில் அஹ்மதியத் அடைந்த முன்னேற்றம் வியக்கத்தக்கதாக இருந்தது. மிர்சா சாஹிபுடைய காலத்தில் அஹ்மதியத் மிகவும் குறைவாக இருந்தது. முதலாவது ஹலீஃபாவினுடைய காலத்தில் சிறப்பான எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் தற்போதைய ஹலீஃபாவின் காலத்தில் மிர்சாயத் உலகின் அனைத்து பகுதிகளிலும் பரவிவிட்டது. நிலைமையை பார்த்தால் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அவர்களின் எண்ணிக்கை 1931 இருந்ததை விட இருமடங்கு ஆகிவிடும். இவர்களை எதிர்க்கும் எதிரிகளின் முயற்சிகள் முன்னர் இருந்ததை விட அதிகமாக ஒருங்கிணைந்து செயல்பட்ட போதிலும் கூட இதுவே நிலை. மேலும் மிர்சா சாஹிபுடைய சந்ததியில் இருந்து அவரது முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஜமாத்திற்கு ஒருவர் நிறுத்தப்படுவார். அவரது காலத்தில் ஜமாத் வியத்தகு முன்னேற்றத்தை அடைந்தும் விடும் என்பது அதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. மிர்சா சாஹிபுடைய முன்னறிவிப்பு முழுக்க முழுக்க நிறைவேறிவிட்டது. பிறகு இந்தியாவினுடைய ஒரு முஸ்லீம் அல்லாத சீக்கிய பத்திரிகையாளர் அர்ஜுன் சிங் ரங்கீன் பத்திரிகையினுடைய எடிட்டர் அம்ரித்சர் கூறுகின்றார், மிர்சா சாஹிப் 1901 கூறினார், அப்போது தற்போதைய ஹலீஃபா சிறு பையனாக இருந்தார். அப்போது முன்னறிவிப்பு செய்தார், எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்றும் ஒரு நாள் அவன் எனது அன்புக்குரியவனாவான் என்றும் முன்னறிவித்தாய். அவனை விட்டும் எல்லா இருளையும் அகற்றுவாயாக. ஒரு உலகையே திருப்பி காட்டுவேன். எனது எதிரிகளை இழிவுபடுத்திய எனது இறைவன் தூயவன். இந்த முன்னறிவிப்பு உண்மையில் ஆச்சரியமானதாகும். 1901 மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அகமது பெரிய ஆலிம் ஃபாசில் அல்ல, அல்லது அவருக்கு பெரிய அளவில் அப்பொழுது அரசியல் திறமையும் இல்லை. அந்த நேரத்தில் உனது மகன் இவ்வாறு இருப்பார் என்று கூறுவது அவரது ஆன்மீக ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும். மிர்சா சாப் வாதத்தை வைத்து ஒரு அரியணைக்கு அடிக்கோள் நாட்டியுள்ளார் என்று எவரும் கூறலாம். எனவே எனக்கு பிறகு எனது பிரதிநிதித்துவம் எனது மகனுக்கு கிடைக்கும் என்று அவர் விரும்பியுள்ளார் என்று கூறலாம். ஆனால் அந்த எண்ணம் தவறாகும். ஏனென்றால் மிர்சா சாப் தனது பிரதிநிதித்துவம் பற்றி நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லை. கண்டிப்பாக கலீஃபா எனது குடும்பத்தில் சார்ந்தவர்தான் வரவேண்டும் என்று கூறவே இல்லை. அவருக்கு பிறகு கலீஃபாவாக வந்திருக்கக்கூடிய நபரும் மிர்சா சாஹிபுடைய குடும்பத்துடன் எந்த தொடர்பும் இல்லாதவராகவே இருந்துள்ளார். முதல் கலீஃபாவுக்கு பிறகும் கூட வேறொருவர் கலீஃபாவாக வருவதும் கூட மிகவும் சாத்தியமான ஒன்றாகவே இருந்தது. இந்த வகையில் மௌலவி முகமது அலி சாப் அமீர் ஜமாத் லாகூர் ஜில்லா அவர் கூட கலீஃபாவாக ஆக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டவராக இருந்தார். ஆனால் பெரும்பாலார் மிர்சா பஷீருத்தீன் மஹமூதை ஆதரித்தனர். அவர் கலீஃபாவானார். அவர் மேலும் எழுதுகிறார், பெரிய மிர்சா சாஹிபிடம் ஒரு ஆன்மீக ஆற்றலும் இல்லை என்றால் அவர் எவ்வாறு இதை அறிந்தார், எனது மகன் இவ்வாறு ஆவார் என்று. மிர்சா சாப் இவ்வாறு அறிவித்த போது அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர் 3 பேருக்காகவும் துஆ செய்தார். ஆனால் முன்னறிவிப்பு ஒருவரை பற்றிதான். நாம் பார்க்கிறோம், யதார்த்தத்தில் ஒருவரிடம் அந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. உலகில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அன்று ஜமாத்திடம் இருந்த வசதி வாய்ப்புகள் இன்று இருந்தது போன்று இல்லை. இப்போதும் கூட நம்மிடம் நிறைய வசதிகள் இல்லை. இருந்தும் கூட இப்போது இருக்கிற அளவுக்கு அப்போது வசதி இருந்ததில்லை. ஆனால் அந்த நிலையிலும் கூட அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசையால் உலகில் 50 மேற்பட்ட நாடுகளில் ஜமாத்தின் செடி நடப்பட்டது. எல்லா கண்டங்களிலும் ஜமாத்து உருவாகிவிட்டது. இது முஸ்லீம் அவுதுடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப இருந்தது. பிறகு முஸ்லீம் அவுதுடைய வருகையின் நோக்கம் இஸ்லாம் மார்க்கத்துடைய சிறப்பும் அல்லாஹ்வின் வார்த்தைகளின் அந்தஸ்தும் மக்களிடம் வெளிப்பட வேண்டும். இந்தியா பாகிஸ்தான் துணை கண்டத்தினுடைய பிரபல முஸ்லீம் லீடர் புகழ்பெற்ற கவிஞர் மௌலவி ஜஃபர் அலி கான் சாப், ஜமீன்தார் பத்திரிகையினுடைய பத்திரிகை. இவர் மிகவும் தெளிவான வார்த்தைகளில் ஒப்புக்கொண்டவாறு எழுதுகின்றார், காதை திறந்து கேளுங்கள், நீங்களும் உங்கள் மக்களும் மிர்சா மஹமூதை கியாமத் வரை எதிர்க்க இயலாது. மிர்சா மஹமூதிடம் குரான் உள்ளது, குரானின் அறிவு உள்ளது, உங்களிடம் என்ன உள்ளது? நீங்கள் கனவில் கூட குரானை படித்ததில்லை. மிர்சா மஹமூதிடம் எத்தகைய ஜமாத் உள்ளதென்றால், அந்த ஜமாத் தனது உயிர் பொருள் அனைத்தையும் அன்னாரின் ஒரு சைகையில் அன்னாரின் காலடியில் வைத்துவிடும். மிர்சா மஹமூதிடம் முபல்லிக்மார்கள் உள்ளனர், பல்வேறு அறிவில் தேர்ந்தவர்கள் உள்ளனர். அவர்கள் உலகில் எல்லா இடத்திலும் தமது கொடியை நாட்டியுள்ளார்கள். முஸ்லிம் ஆவோது பற்றி இறை வாக்குறுதி, அவர் ஊலுல் அசும், உறுதி வாய்ந்த எண்ணமுடையவராக இருப்பார். மேலும் அவர் வெளிப்படையான மற்றும் உட்புறமான அறிவால் நிரம்பியராக இருப்பார். இந்த வகையில் இந்தியாவிலுள்ள சூஃபி அசன் நிசாமி தஹலவி அன்னாருடைய எழுத்தாற்றல் பற்றி எழுதுகின்றார், பெரும்பாலும் அவர் நோயிற்றிருப்பார், ஆனால் அவர் நோய் அவரது செயல்பாட்டை கெடுக்க முடிந்ததில்லை. எதிர்ப்பின் புயலில் நிம்மதியாக செயல்பட்டு தமது ஆண்மையை நிரூபித்துள்ளார். அரசியல் அறிவு இருந்தது, மார்க்க அறிவும் நன்றாக இருந்தது, போர் திறமையும் இருந்தது, அதாவது அறிவு மற்றும் எழுத்தாற்றல் மிக்கவராக இருந்தார். வாக்களிக்கப்பட்ட மகன் குறித்து முக்கியமான இன்னொரு முன்னறிவிப்பு என்னவென்றால், இவர் கைதிகளை விடுவிப்பதற்கு காரணமாக இருப்பார். இதுவும் பல்வேறு கோணத்தில் நிறைவேறியது, மனித அறிவு உயர்ந்து போகும் அளவில் நிறைவேறியது. காஷ்மீர் விடுதலை இயக்கம் அதற்கு ஒரு அத்தாட்சியாகும். இந்த திட்டத்தை வெற்றி பெற செய்த பெருமை ஆல் இண்டியன் காஷ்மீர் கமிட்டிக்கே சேரும். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய மிக பெரும் தலைவர்கள் ஜுல்ஃபிகார் அலிகான், டாக்டர் சர் முகமது இக்பால், காஜா ஹசன் நிசாமி தஹலவி, சையத் ஹபீப் ஜியாசத் பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர், இவர்களின் ஆலோசனைப்படி 25 ஜூலை 1931 ஷிம்லாவில் இந்த கமிட்டி நிறுவப்பட்டது. இக்கமிட்டியின் தலைமை பொறுப்பை 2வது கலீஃபத்துல் மசூதிடம் ஒப்படைக்கப்பட்டது. அன்னாருடைய வெற்றிகரமான தலைமையின் கீழ் காஷ்மீர் முஸ்லிம்கள், மனித உரிமை மறுக்கப்பட்ட, நீண்டகாலமாக அடிமையாக இருந்தவர்கள் மிகவும் குறைந்த காலத்தில் சுதந்திர காற்றை சுவாசித்தனர். அரசியல் சமூக உரிமைகள் அவர்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டன. அப்பகுதியில் முதல் முறையாக சட்டசபை நிறுவப்பட்டது. அன்னாரது பேச்சில் மற்றும் அன்னாருடைய பேச்சு மற்றும் எழுத்து காரணத்தினால் பொருத்தமான பிரதிநிதித்துவம் கிடைத்தது. முஸ்லிம் பிரஸ் அன்னாரது பணிகளை ஒப்புக்கொண்டவாறு அன்னாரை பாராட்டி எழுதினார்கள். இக்காலத்தில் காஷ்மீரில் நிலைமை மிகவும் நெருக்கடியாக இருந்தது. கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் மிர்சா சாஹிப்பை தலைவராக ஏற்றுக்கொண்டனர். அன்னார் இப்பணியை வெற்றியை கருத்தில் கொண்டு மிகச் சிறந்த முறையில் செய்தார். கருத்து வேறுபாடு காரணமாக மிர்சா சாஹிப்பை தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் திட்டம் தோல்வியடைந்திருக்கும், கருணைக்குரிய இந்த உமத் நஷ்டத்தை சந்தித்திருக்கும். மௌலானா முகமது அலி ஜவஹர் சாப், இவர் பெரிய அரசியல்வாதி, ஆலிமும் கூட, ஹம்தர்து பத்திரிகையில் அவர் எழுதுகிறார், ஜனாப் மிர்சா பஷீருத்தீன் மஹமூது அஹமத் மற்றும் அவரது ஒழுங்கமைக்கப்பட்ட ஜமாத் குறித்து குறிப்பிடாவிட்டால் அது நன்றிகேடாகும். அவர் தனது எல்லா கவனத்தையும் எந்த கருத்து வேறுபாட்டையும் பொருட்படுத்தாமல் எல்லா முஸ்லிம்களின் நலனுக்காக அர்ப்பணித்து விட்டார். இவர்களோ ஒருபுறம் மெம்பரில் ஏறி அமர்ந்து கொண்டு வாதம் செய்கிறார்கள், ஆனால் இந்த ஜமாத் தான் உள்ளபடியே பணி செய்கிறார்கள். பிறகு குரான் விரிவுரையாளர் அல்லாமா அப்துல் மாஜித் தரியாபாதி சித்தகே சதீக் பத்திரிகையினுடைய தலைமை ஆசிரியர் முஸ்லிம் மவுத் ஒஃபாத்தின் போது எழுதுகின்றார். இவர் முஸ்லிம் மவுதுடைய திருக்குரான் தொண்டை பாராட்டி எழுதினார், திருக்குரான் மற்றும் குரானிய அறிவை உலக அளவில் பரப்புதல், இஸ்லாத்தை பரப்புதல் ஆகியவற்றிற்காக அன்னார் திட உறுதியுடன் நீண்டகாலமாக தொண்டு செய்து வந்தார். இவருக்கு அல்லாஹ் திருக்குரான் அறிவை தந்திருந்தான். அவரது விளக்க உரையும் மிக மிக உயர்ந்தது. ஒரு அமெரிக்க பாதிரி காதியான் வந்தார். இதுவும் உட்புற வெளிப்புற அறிவால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்பதற்கான ஒரு உதாரணமாகும். 1914 நடந்தது. இவர் சில அகமதிகளுக்கு முன் சில கேள்விகளை வைத்தார் இந்த பாதிரி. அவை மிகவும் முக்கியமானவை, சிக்கலானவை. நான் அமெரிக்காவிலிருந்து இங்கு வந்து நிறைய ஆளுமைகளிடம் இந்த கேள்விகளை கேட்டுவிட்டேன். ஆனால் திருப்திகரமான பதில் எனக்கு கிடைக்கவில்லை. இப்போது இந்த கேள்வியை உங்களுடைய கலீஃபாவிடம் வைக்க வந்துள்ளேன். அவர் என்ன பதில் தருகிறார் என்று பார்ப்போம் என்றார். ஷிம்லாவை சார்ந்த மௌலவி உமருத்தீன் சாப் கூறுகின்றார்கள், அவரது கேள்வி எவ்வளவு சிக்கலானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருந்தது என்றால் அந்த கேள்வியை கேட்டு எனக்கு உறுதி ஏற்பட்டது. ஹதர் சாப் முற்றிலும் இள வயதினர். முறைப்படி அவர்கள் படிக்கவும் இல்லை. வயதும் குறைவு, பொது அறிவும் குறைவு. எனவே இந்த கேள்விகளுக்கு அன்னார் பதில் தர முடியாது. இதனால் ஜமாத்து பற்றிய தப்பெண்ணம் ஏற்படும். இவர் எல்லா இடமும் போய் சொல்வார். ஹதர் சாப் பதில் சொல்லவில்லை என்று இந்த அமெரிக்கன் பாதிரி திரும்பி போய் முழு உலகிலும் பிரச்சாரம் செய்வார். அகமதிய கலீஃபாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை. கிறிஸ்தவத்திற்கு எதிராக இவரால் நிற்க முடியாது. இவர் பெயரளவில் தான் கலீஃபாவாக இருக்கிறார் என்று கூறுவாரே. இது மௌலி சாஹிபுடைய எண்ணமாக இருந்தது. இந்த நிலையில் நான் மிகவும் கஷ்டத்துக்குள்ளானேன். அந்த மௌலி சாஹிப் கூறுகின்றார்கள், இந்த நிலையில் நான் மிகவும் கஷ்டத்துக்குள்ளானேன். அகமதிய பாதிரியை அதுர சாஹிப்பை சந்திக்காமல் அப்படியே திருப்பி அனுப்பிவிட முயன்றேன். ஆனால் எனது முயற்சி ஜெயிக்கவில்லை. நான் கண்டிப்பாக சந்தித்துவிட்டே செல்வேன் என்று அவர் உறுதியாக இருந்தார். எனவே நான் அதுர சாஹிப்பிடம் போனேன். அமெரிக்க பாதிரி வந்திருக்கிறார், தங்களிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறார், என்ன செய்வது என்று கேட்டேன். ஹதர் சாப் எந்த தயக்கமும் இன்றி கூட்டி வாருங்கள் என்றார்கள். பிறகு நான் அவரை அழைத்து சென்றேன். இருவருக்கும் இடையில் நான் தான் மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன். அமெரிக்கன் பாதிரி சம்பிரதாயமான பேச்சுகளுக்கு பிறகு தனது கேள்வியை ஹதர் சாப்பிடம் எடுத்து வைத்தார். அதன் பொருளை நான் கூறினேன். முஸ்லிமாவது மிகவும் நிதானமாக அதனை அந்த கேள்வியை கேட்டார்கள். பிறகு அதற்கு எவ்வளவு திருப்திகரமான பதில் தந்தார்கள் என்றால் அதனை கேட்டு நான் வியந்தேன். எனக்கு இவ்வாறு அன்னார் ஞானமிக்க திடமான பதில் தருவார்கள் என்ற நம்பிக்கை வரவில்லை. நான் அந்த பதிலை அமெரிக்கன் பாதிரிக்கு கூறியதும் அவருக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது. இன்று வரை நான் இதுவரை அறிவுபூர்வமான உரையாடலையும் சான்றுகளையும் எவரது வாயிலிருந்தும் கேட்கவில்லை. உங்கள் கலீஃபா பெரும் ஸ்காலர், உலக மதங்கள் குறித்து நல்ல அறிவு அவருக்கு இருக்கிறது. இதனை கூறிவிட்டு மிகவும் மரியாதையுடன் ஹதரத் சாஹிபுடைய கைகளை முத்தமிட்டவாறு அவர் சென்று விட்டார். பிப்ரவரி 1945 ஹதரத் முஸ்லிம் மவூத் அவர்கள் லாகூரில் உள்ள அஹ்மதியா ஹாஸ்டலில் இஸ்லாத்தினுடைய பொருளாதார நிலை குறித்து உரை நிகழ்த்தினார்கள். அன்னாரிடம் உலகியல் அறிவும் நிறைய இருந்தது. லெக்சருக்கு பிறகு அதன் கூட்டத் தலைவர் லாலா ராம்சந்த் ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார். அதில் கூறினார், நான் என்னை மிகவும் பேர் பெற்றவனாக கருதுகிறேன். எனக்கு இத்தகைய மதிப்பு வாய்ந்த சொற்பொழிவை கேட்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அஹ்மதியா இயக்கம் முன்னேறுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. மிக மிக வளர்ச்சி பெறுகிறது. சொற்பொழிவை நீங்கள் கேட்டீர்கள். இதில் ஹுசூர் மிகவும் மதிப்புமிக்க புதிய புதிய விஷயங்களை குறிப்பிட்டார்கள். எனக்கு இந்த உரையினால் பெரும் பலன் கிடைத்துள்ளது. நீங்களும் இந்த மதிப்பு வாய்ந்த விவரங்களிலிருந்து பலன் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கூட்டத்திற்கு முஸ்லிம்கள் மட்டுமன்றி முஸ்லிம் அல்லாதவர்களும் வந்துள்ளார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கிடையில் தொடர்பு மேம்படுவதில் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஜமாத் அஹ்மதியாவின் கண்ணியமிக்க நண்பர்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. இந்த ஜமாத் எடுத்து வைக்கும் இஸ்லாம் இந்த நாட்டுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். முதலில் நான் கருதியிருந்தது மிகவும் தவறாக இருந்தது. அதாவது இஸ்லாம் தனது சட்டங்களில் முஸ்லிம்களை மட்டுமே கவனத்தில் வைத்துள்ளது, முஸ்லிம் அல்லாதவர்களை கவனத்தில் வைப்பதில்லை என்று எண்ணினேன். இன்று அஹமதியா ஜமாத்துடைய இமாம் உடைய உரையை கேட்ட பிறகு இஸ்லாம் எல்லா மக்களிடமும் சம உரிமையை தருகிறது என்று தெரிந்தேன். அதனை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் முஸ்லிம் அல்லாத நண்பர்களிடம் கூறுவேன், இஸ்லாத்திற்கு கண்ணியம் தருவதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் ஹுசூருடைய உரையை 2.5 மணி நேரம் அமைதியாக கேட்டீர்கள். ஒரு ஐரோப்பியன் இதனை பார்த்தால் ஆச்சரியப்பட்டிருப்பான், இந்தியா இவ்வளவு முன்னேறிவிட்டதா என்று. இதற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அமைதியாக உரையை கேட்டீர்கள். நான் என் சார்பாகவும் உங்கள் எல்லாரின் சார்பாகவும் ஜமாத்தின் இமாமுக்கு லட்சோப லட்சம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னார் மிகவும் மதிப்புமிக்க செய்திகளை கொண்ட உரையை நமக்கு வழங்கியுள்ளார்கள் என்று கூறினார். ஜனாப் அக்தர் சாப் எம்ஏ, பட்னா பல்கலைக்கழகத்தினுடைய உருது பிரிவினுடைய தலைவர், ப்ரொஃபசர் அப்துல் மன்னான் பெத்தல், பார்சி துறையினுடைய முன்னாள் தலைவர், பட்னா யூனிவர்சிட்டி. அவருக்கு தஃப்ஸீர் கபீர் சம்பந்தமாக தமது ஒரு சம்பவத்தை கூறுகின்றார். ஒரு நாள் நான் 1-2 முறை ஹதரத் 2வது கலீபத்துல் மசீஹினுடைய தஃப்ஸீர் கபீருடைய தொகுப்புகளை பட்னா பல்கலைக்கழகத்தினுடைய பார்சி துறையினுடைய தலைவரிடம் கொடுத்தேன். அவர் அதனை படித்துவிட்டு பட்னாவினுடைய ஷம்சுல் ஹுதா மதர்சாவினுடைய அரபி பிரிவினுடைய சில தொகுப்புகளை தந்தார். ஒரு நாள் அவர் எல்லா ஆலிம்களையும் அழைத்து தமது கருத்தை கேட்டார். அன்னார் குரானிய அறிவுகளை வழங்கப்படுவார் என்பதும் முன்னறிவிப்பாகவும் ஒரு ஆலிம் கூறினார், பார்சி தஃப்சீர்களில் இதுபோன்ற தஃப்சீர் இல்லை. ப்ரொஃபசர் அப்துல் மன்னான் சாப் கேட்டார்கள், அரபி தஃப்சீர்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இதை கேட்டபோது அமைதியாக இருந்தார். சிறிது நேரம் கழித்து ஒருவர் சொன்னார், பட்னாவில் எல்லா அரபி தஃப்சீர்களும் நமக்கு கிடைக்கவில்லை. எகிப்து மற்றும் சிரியாவில் உள்ள அரபி தஃப்சீர்களை பார்த்த பிறகே கருத்து தெரிவிக்க முடியும். ப்ரொஃபசர் சாப் பழைய அகமதி பழைய அரபி தஃப்சீர்களை குறிப்பிட்டார். பிறகு கூறினார்கள், இவற்றில் எல்லாம் மிர்சா பஷருத்தீன் மஹமுதுடைய தஃப்சீரில் காணப்படுவது எந்த தஃப்சீரிலும் காண முடியாது. நீங்கள் சிரியா, எகிப்து மற்றும் புதிய தஃப்சீர்களை எல்லாம் பாருங்கள், சென்று சில மாதங்கள் கடித்து அப்புறம் கூறுங்கள் என்றார். அந்த பார்சி மற்றும் அரபி ஆலிம்கள் வியந்து போனார்கள். குறைஷி அப்துல் ரஹ்மான் சாப் சக்கர் ஹுசூருடைய அறிவு ஞானத்தை பற்றி கூறுகின்றார். ஹுசூர் சக்கர் வந்திருந்த போது நாங்கள் ஜமாத் அல்லாத நண்பர்களை கூட்டி வந்தோம். எனது ஒரு நண்பர் தமது அறிவை மீது பெருமை தமது அறிவில் பெருமை கொண்டவர். ஹுசூர் சபைக்கு அழைத்து வந்தேன். நண்பர்கள் சில கேள்விகளை வைத்தனர். ஹுசூர் பதில் கூறினார்கள். நண்பர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அமைதியாக இருந்தார். அவை கலைந்ததும் நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் கேள்வி ஒன்றுமே கேட்கவில்லையே. அவர் கூறினார், இந்த இடத்தில் பேசுவது எமது அறியாமையை ஒப்புக்கொள்வதாகும், அதாவது எமது திரையை அகற்றி காட்டுவது போன்றது. அவர் கடுமையான எதிரியாவார். அவர் ஹுசூருடைய கருத்துகளின் தாக்கத்திற்கு உள்ளாகியிருந்தார். அவர் கூறினார், நான் இங்கிருந்து எனது ஈமானை பாதுகாப்பாக எடுத்துச் செல்வதே போதுமானதாகும். ஒரு வாராந்திர பத்திரிகை என்னுடைய எடிட்டர் லாலா கரம்சந்த் சாஹிப், இவர் சில பத்திரிகையாளர்களுடன் காதியான் வந்திருந்தார். அவர் ஹுசூரை நான் மிகவும் கவரப்பட்டார். தனது பத்திரிகையில் எழுதவும் செய்தார். அவர் கூறுகின்றார், நான் ஜஃபருல்லா கான் சாஹிப்பை பெரிய அறிவாளி என்று நினைத்தேன். இப்போது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் வைஸ்ராயினுடைய எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலுடைய மெம்பராக இருந்தார்கள். பஷீருத்தீன் மஹமூத் அகமது சாஹிப்புக்கு முன்னால் அவரது மதிப்பு குறைவாகும். இவர் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகச்சிறந்த கருத்துக்களை கொண்டிருக்கிறார். அதற்கு 2வது கலீஃபத்துல் மசீஹுடைய தகுதி மிக உயர்ந்தது. மிகச்சிறந்த கருத்தை கொண்டுள்ளார். மிகச்சிறந்த ஆதாரங்களை தருகிறார். இவருக்கு அளவற்ற நிர்வாகத்திறன் உள்ளது. இத்தகைய மனிதர் தமது கூட்டத்தை மிக உயரத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். ஒரு அறிவு திறன் மிக்க பெரியவர். காதியான் மாநாட்டுக்கு வந்திருந்தார். அவர் முஸ்லீம் ஆவது மற்றும் அவர்களது பின் இருப்பவர்கள் பற்றி கூறினார். அவரை பற்றி எல்லா விஷயத்துடனும் ஒன்றை கண்டேன். அது என்னவென்றால், முழு ஜமாத்தும் முழு கூட்டமும் தமது ஹலீஃபாவின் ஒரு விரல் அசைவில் சென்று கொண்டிருந்தது. அதற்கு இமாம் ஜமாத் அஹமதியா தொடர்பாக அன்னாருக்கு எழுத்தாற்றலும் இருந்தது, சொற்பொழிவு ஆற்றும் திறமையும் இருக்கிறது, இயக்கத்துக்கு மிகச்சிறந்த கவர்னர் ஆவார் என்ற முடிவுக்கு வந்தேன் என்றார். அல்லாமா நியாஸ் பத்தேபூரி சாஹப் தப்சீரே கபீருடைய மூன்றாம் தொகுதியை படித்த பிறகு கூறினார், தப்சீரே கபீருடைய மூன்றாம் தொகுதி தற்போது என் முன் உள்ளது. அதனை நான் மிகவும் கூர்ந்து பார்க்கிறேன். குரானை படிப்பதில் முற்றிலும் ஒரு புதிய சிந்தனையை அன்னார் உருவாக்கிவிட்டார்கள். அந்த தப்சீர் அதன் தகுதியை பொறுத்தவரை முதல் தப்சீராகும். அதில் சான்றுகளும் அறிவுகளும் இணைக்கப்பட்டுள்ளன. அன்னாரது அறிவாற்றல், பரந்த பார்வை, அசாதாரண தொலைநோக்கு, அழகிய சான்றுகளை விளக்கும் ஆற்றல் ஆகியவை அன்னாரின் ஒவ்வொரு சொல்லிலும் தென்படுகின்றது. அதனை இதுவரை படிக்கவில்லையே என்ற ஆதங்கம் எனக்கு ஏற்பட்டது. இதன் எல்லா தொகுப்புகளையும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் நேற்று சூரா ஹூதுடைய தப்சீர் படித்தேன். ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய பற்றி அன்னாருடைய கருத்துக்களை படித்து எனக்கு வியப்பு அதிகமாகிறது. இதனை கூறியே ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிவிட்டேன். அன்னார் ஹாவுலாய் பனாத்தி உன்ன, எனது பெண்கள் இருக்கிறார்களே என்ற சொல்லுக்கு விளக்கம் தரும்போது எல்லா விரிவுரையாளர்களின் விளக்கத்திலிருந்தும் முற்றிலும் விலகி புதிய முறையை கையாண்டுள்ளார்கள். இதனை குறை கூறுவது என் சக்திக்குட்பட்டதல்ல. அல்லாஹ் அவர்களை நீண்ட காலம் நிம்மதியாக வாழ வைப்பானாக. இவ்வாறு நம்மோரும் அந்நியோரும் முஸ்லிம் ஆவது பற்றிய கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் அன்னாரது சிறப்புகளை தெரிவித்திருந்தார்கள். அவர்களை அது ஆச்சரியத்திற்குள்ளாக்கியது. முன்னறிவிப்பில் இவை அனைத்தும் தெளிவாக விளக்கப்பட்டும் உள்ளன. தற்போது இந்த கூட்டங்களில் இந்த சம்பந்தமான முன்னறிவிப்புகளை கேட்டு நாம் ஹதரத் முஸ்லிம் ஆவதுடைய தகுதியை உயர்த்துவதற்காக துவா செய்ய வேண்டும். அத்தோடு நாம் நம்மையும் ஆய்வு செய்ய வேண்டும். அகமதிகள் ஒவ்வொருவரும் ஓர் உறுதியுடன் அகமதியத்திற்காக தமது எல்லா தகுதிகளையும் பயன்படுத்துவது அவசியமாகும். இதனை நாம் செய்தால் அகமதியத்தின் முன்னேற்றத்தை நமது வாழ்விலேயே முன்னரையோடு அதிகமாக ஏற்படுவதை பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு அதற்கு வாய்ப்பு தருவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله يا